அந்த மாதிரி ஒரு கப்பல்ல அவர் செயலாகி கீழே வந்திருக்கார். பாண்டிச்சேரி வரைக்கும் போய் பார்த்துருக்காரு, அதாவது துறைமுகம் கிடைக்குமான்னு பார்க்கறது. அப்ப வேடிக்கை என்னன்னா, வடக்கு பக்கத்துல டச்சு புலிக்காட்டுல ஆக்கிரமிச்சுட்டு இருக்காங்க, அங்கிருந்து தெற்கு நோக்கி வந்தா சாந்தோம், அப்பவே ஆல்ரெடி சாந்தோம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, போர்ச்சுகீசியர் அங்கிருந்து வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போர்ச்சுகீசியருக்கும் இங்கிலீஷ்க்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, போர்ச்சுகீசியர் வர்றப்பவே அந்த சரித்திரத்தை நல்லா சொல்லுவாங்க, போர்ச்சுகீஸ் கேம் வித் சோர்ட் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் க்ரூசிஃபிக்ஸ் இன் த அதர். அதாவது அவங்க வந்து ஆக்குப்பை பண்றதுக்கு ரெண்டாவது மத மாற்றம் செய்யுது, இதுதான் அவங்களுடைய மெயின் டோனே தான். அவங்க வந்தவொடனே என்ன பண்ணுவாங்க, ஆக்குப்பை பண்ணிக்குவாங்க, இருக்கிற இடத்துல இருக்கிற மனுஷங்களை அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க, இது அவங்களுடைய மெயின் திங் அப்படியே இங்கிலீஷ்காரங்களே எழுதியிருக்காங்க. பட் இங்கிலீஷ்காரங்க அந்த மாதிரி விவகாரமே வச்சுக்கல, போர்ச்சுகீஸ் வேர் மெயின்லி கேத்தலிக்ஸ், இங்கிலீஷ் வேர் மெயின்லி ப்ரொட்டஸ்டன்ஸ். அப்போ இங்கிலீஷ்காரங்க இங்கே வந்தப்ப என்ன பண்ணாங்க, அவங்க அவங்களுக்கு வணிகம் ஒன்று தான் வேண்டியிருந்தது, அவங்களுக்கு வேற ஒன்றுமே அவங்களுக்கு தேவையில்லை. அதனால அவங்க வந்த கப்பல் வந்து அந்த பின்னஸ்ங்கிற அந்த ஈகிள், ஈகிள்னு அந்த கப்பல் பேர், அதுல வந்து இறங்கி ஒரு இடத்த தேவை பார்த்துட்டு இருக்கிறப்ப சாந்தோம்க்கு கீழே போனா மகாபலிபுரம் நல்லா இருக்கேன்னு அங்க போறதுக்கு பார்த்துருக்காங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, மகாபலிபுரம் வந்து பெரிய துறைமுகமா ஆயிருந்திருக்கும் இப்ப அந்த காலத்துல டே அங்க போயிருந்தாருனா. அது கீழே இன்னொரு இருக்கு, செய்யாருன்னு ஒரு இடம் இருக்கு, அதுவும் பியூட்டிஃபுல் துறைமுகமா ஆயிருக்கும். இது ரெண்டுமே நானே போய் கப்பல்ல இது படகுல போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ரெண்டும் மெட்ராஸ் விட ரொம்ப நல்ல துறைமுகங்களா இருந்திருக்கும். ஆனா அவங்க அங்க போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு நினைக்கிறப்போ அதுக்கும் இவங்க போர்ச்சுகீஸ் வந்து அப்ஜெக்ஷன், அதாவது அவங்க எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்புனா, இவங்க அவங்க வந்தா எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு லெட்டர் எழுதி இவங்களை வரங்க வர சொல்லாதீங்கன்னு எழுதிட்டாங்க. வடக்குல போனா டச்சுக்காரன், கீழக்க வந்து கீழே வந்தா போர்ச்சுகீஸ், நடுவுல ஒரே ஒரு இடம் இருந்தது, அது எங்க இருக்குன்னு அவர் தேடுறதுக்கு டே போயிட்டு இருக்கிறப்ப கூவம்ங்கிற ரிவர், இப்ப நம்ம கூவம்னு சொல்றோம் மெட்ராஸ்ல, இது ஒரு ஊரும் அழுக்கு மோசமான ஆறுன்னு இப்ப சொல்றோம். ஆனா அதுக்கு பேரு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கு, அதனுடைய ஒரிஜினல் பேர் வந்து கோமலேஸ்வரம். கோமலேஸ்வரம் இன்னும் கூட கோமலேஸ்வரர் ஆலயம் அங்க இருக்கு அந்த கரையில. அந்த கோமலேஸ்வரம் ரிவர் வந்து புனித நதி, அது அங்க நிறைய பேர் காலையில குளிச்சுட்டு கோயிலுக்கு போற நதி அது. அந்த கூவம் வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயிருது. அந்த அது வந்து இப்ப இருக்கிற அந்த ஃபோர்ட் பக்கத்துல வந்து சமுத்திரத்துல அது ஜாயின் ஆகுது. அதே மாதிரி ஒரு வடக்குல இருந்து ஒரு எக்மோர் ரிவர்னு ஒண்ணு, அது எழும்பூர் ரிவர் பேர். ஆக்சுவலி எழும்பூருங்கிற வார்த்தை எழுமூருங்கிற வார்த்தையில இருந்து வருது. எழுமூர்னா ஏழு ஊர்கள் சேர்ந்து இருந்த இடம். அந்த ஏழு ஊர் அந்த நதி வந்து வடக்குல இருந்து கரைக்கு பேர்லாம் மேல இருந்து வந்து இந்த கூவத்துல ஜாயின் ஆறுது. அது ஜாயின் ஆறுனா எப்படி இருக்குன்னா, நேர தெற்கு நோக்கி வர்ற அந்த நதி ஒரு இடத்துல, அதாவது இப்ப ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துல கிழக்கு பக்கமா திரும்பி திரும்பி தெற்கு பக்கமா திரும்பி கூவத்தோட கலந்துடுறது. அந்த மாதிரி கலக்கிறப்ப அங்க ஒரு சின்ன ஒரு தீவு மாதிரி உண்டாகிருக்கு. அந்த தீவுக்கு தான் தீவு திடல்னு இன்னைக்கும் சொல்றோம் இல்லையா, ஐலண்ட் கிரவுண்ட்ஸ் அவங்களும் பேர் வச்சாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க போட்டு நின்று இருக்கு. அப்ப கோ டே இதை பார்த்துட்டு, இது ஒரு நல்ல துறைமுகமா இங்க கட்டலாமே, இங்கேயே நம்ம ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா அவர் மனசுல தோணி இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, தொண்டை மண்டலம் என்று அறியப்பட்ட இந்த இடம் இருக்கு இல்லையா, இது எந்த காலத்துல இருந்தோ நல்ல தெரிஞ்ச இடம், உலகத்துக்கே தெரிஞ்ச இடம். ஏன்னா அதெல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால இருந்தே நல்ல நாகரிகம் அடைந்த இடங்கள், அங்க நிறைய கோவில்கள் இதெல்லாமே இருந்திருக்கு. ஆனா அந்த தொண்டை மண்டலத்துல டெவலப் ஆகாத ஒரே இடம் இந்த இந்த இப்ப நான் சொன்ன ஒரு தீவு மாதிரி இருந்த இடம் தான். அது வெறும் மணல், வெறும் வெள்ளை மணல், ஒண்ணுமே கிடையாது. அந்த வெள்ளை மணல்ல யாருமே இல்லை, சுத்தி யாரும் இல்லை. அந்த டயத்துல அது அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்தவர் வந்து தாமர்ல வெங்கடாத்திரின்னு ஒருத்தர், அவர் கிருஷ்ண தேவராயக்கருடைய ஒரு இது மாதிரி ஏஜென்ட் மாதிரி ஆண்டுகிட்டு இருந்தார் அந்த இடம் பூரா. அவர்கிட்ட இருந்த அதாவது அங்க வசூலிச்சு வசூலிச்சுட்ட தொகையை கொடுக்க வேண்டியது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மதுரை மெட்ராஸை சுத்தி நிறைய பழைய இடங்கள் இருக்கு. வடக்குல இருந்து பார்க்கலாம், நம்ம திருவொத்தியூர்ல இருந்து ஆரம்பிச்சு தெற்குல நீங்க வந்து நான் திருவிடந்தை வரைக்கும், திருவிடந்தை ஆழ்வாரால் பாடப்பட்ட பெரிய புனித ஸ்தலம், திருவொத்தியூர் வந்து நாயன்மார்களால் பாடப்பட்ட ஒரு பெரிய ஸ்தலம். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு கிரசன்ட் மாதிரி எடுத்தீங்கன்னா, அதாவது கிழக்கு பக்கத்துல கிரசன்ட்னுடைய ஹாலோ பேஜை வச்சு ஃபேஸை வச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேற்குல இருக்கிற பூரா நல்ல மிகவும் செழிப்பான இடங்கள். ஆனா இந்த ஒரு இடம் மாத்திரம் அதிகமா ஒண்ணும் இல்லைங்க, என்னும் ஒண்ணுமே இல்லை, ஆக்சுவலா வெறும் சேண்டு தான், மணல் தான். அந்த டயத்துல இங்க வந்து இந்த இடம் எப்படி தெரிஞ்சிருக்கலாம்னு ஒரு ஒரு பின்னோக்கி பார்த்தோம்னா, ஒரு காலத்துல அதாவது ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னால இங்கிலீஷ் வரணும், இங்கிலீஷ் வர்றதுக்கு முன்னால ஒரு போர்ச்சுகீஸ் கப்பல் இந்த பக்கமா வந்துட்டு இருக்கு வணிகத்துக்கு. அவங்க புயல் அடிபட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தெரிஞ்சுட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு வான் வீடு இது தெரிஞ்சதான், ஒளி தெரிஞ்சதான், அந்த ஒளியை ஃபாலோ பண்ணிட்டு வானி ஒரு அசிரியருக்கு சொன்னதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அந்த ஒளியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நேரம் மயிலாப்பூர் பீச்சுக்கு வந்து சேர்ந்தாங்க, இந்த சாந்தம் பக்கத்துல. அங்கிருந்து அந்த ஒளி போய் ஒரு இடத்துல விழுந்து மறைஞ்சு போயிடுச்சு. அந்த ஒளிக்கு அவங்க பாஷையில லக்ஸ், இப்ப கூட லக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, லைட்டுக்கு லக்ஸ்ன்னு பேர். அந்த லைட்டு தெரிஞ்சதுனால அந்த லஸ்ன்னு அதுக்கு அவங்க சொல்லி அங்க லஸ்ன்னு ஒரு இடம் உருவாக்கி அந்த லஸ் சர்ச் அங்க கட்டினாங்க. அதாவது அதான் ஃபர்ஸ்ட் முதல் முதல் கிறிஸ்டியன் ஆலயம் மதராஸ்ல கட்டப்படமே இப்ப இருக்கிற லஸ் சர்ச் தான், அந்த சர்ச் அவங்க கட்டினதான். இப்ப அதுக்கப்புறம் யாரும் இந்த பக்கம் வரல, ஒன்னும் பெருசா ஒண்ணும் தெரியாது. இதுக்கு முன்னால இன்னும் பின்னால போனீங்கன்னா, சரித்திரத்துல இன்னும் பின்னால போனீங்கன்னா, நம்ம லாஸ்ட் சப்பருங்கிற பிக்சர்ல பாக்குறோம் இல்லையா, அப்பாசில்ஸ் ஆஃப் அந்த 11 or 12 அப்பாசில்ஸ் வாட் எவர் இட் இஸ் அவங்கள டவுட்டிங் தாமஸ் ஒருத்தரை பத்தி கேள்விப்படுவோம், ஹூ ஹஸ் விட்னஸ்ட் அசம்ஷன் ஆஃப் வர்ஜின் மேரின்னு சொல்லுவாங்க. அந்த டவுட்டிங் தாமஸ்ங்கிறவர் தான் செயின்ட் தாமஸ். அவர் வந்து செயல் பண்ணிட்டு வந்து கேரளாவில் வந்து இறங்கினதாக ஒரு கதை உண்டு. அதாவது கிபி 2வது நூற்றாண்டா இருக்கலாம், அங்க இறங்கி அவர் அங்கிருந்து தர வழியா இப்ப மெட்ராஸ் இருக்கிற, மெட்ராஸ்ல இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்டட வந்து சேர்ந்திருக்காரு. அங்க ஒரு சின்ன அங்க என்னமோ தொழிலை நடத்திட்டு இருந்தாரு, கொஞ்சம் மேல கன்வெர்ட் பண்றான்னு சொன்னாங்க. அதெல்லாம் நானே போய் பார்த்தேன், அங்க ஒண்ணு அதுக்கான சரியான இது தெரியல. பட் அங்க ஒரு குகை கோயில் ஒண்ணு இருக்கு, அந்த கோயில் ஒரு கல் இருக்கு, அதுல சில மார்க் இருக்கு. அந்த மார்க் வந்து சென்ட் தாமஸ்னுடைய பிளட் மார்க்ங்கிறாங்க. அது என்னன்னா, சென்ட் தாமஸ் அங்க இருந்தப்போ ஒரு யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க ஈட்டியை வச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் சரித்திரம் பிரகாரம் எங்கிருந்தோ வந்து ஒரு அம்பு அவர் மேல பாஞ்சது, அங்க இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. வாட் எவர் இட் இஸ், அந்த சென்ட் தாமஸ் கொண்டு வந்து அவர் பூத உடலை வச்சு கட்டினதான் சாந்தோம் சர்ச். இப்ப அதனால இந்த இந்த ஒரு கிரசன்ட் மாதிரி நான் சொன்ன இடத்துல, அதாவது அந்த ஹாலோ பகுதியில் ஒண்ணுமே இருக்கல, அந்த இடத்துல இவங்க வெள்ளக்காரன் அதாவது ஆங்கிலேயர் வந்து இறங்கினப்புறம் நீங்க ஒரு ட்ரேடிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல எப்படி ஸ்டார்ட் பண்றது? இப்ப இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான், அதாவது அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்கல்ல, ஆனால் இரண்டு சிரியன் ஊர்கள் இருந்தன. ஒன்னு பேர் மெட்ராஸ் பட்டினம், ஒன்னு பேர் சென்னப்பட்டினம். இது ரொம்ப பேருக்கு புரியாம மெட்ராஸ் பட்டினம் தான் சென்னப்பட்டினம், சென்னப்பட்டினம் தான் மெட்ராஸ் பட்டினம் சொல்றாங்க. நான் நிறைய ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டேன், ஃபோர்ட் மியூசியல் போய் பார்த்தேன், ஆர்கைவ்ஸில் பார்த்தேன், எல்லாருந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, சென்னப்பட்டினம் மெட்ராஸ் பட்டினம்ங்கிற ரெண்டு ஊர் எப்பவுமே வழக்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது ஏன் வந்தது இந்த பேர்னு யாருக்கும் சரியா சொல்ல தெரியல. இந்த இடத்துல திரும்பி இப்போ பார்த்தோம்னா தாமரல வெங்கடாத்திரிங்கிறவர் அந்த காலத்தில் பூவிருந்தவல்லி, இப்போ பூந்தமல்லிங்கிறோம் இல்லையா, பூவிருந்தவல்லியில இருந்துகிட்டு அரசாட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவர் வந்து அவர் செல்ஃப் ஸ்டைல்டு கிங், லார்டு ஜெனரல் ஆஃப் கர்நாடிகான்னு பேரை வச்சுட்டு ரூல் பண்றாரு, ஒன்றும் கிடையாதுனா. இப்ப இங்கிலீஷ்காரன் வந்திருக்கான், பார்த்தா இந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணுமே சொல்லிட்டு, அப்ப யாரை பார்க்கறதுன்னு தெரியாம இந்த நாயக்கனுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பார்த்து இந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு. சரி வணிகம் ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வர்ற கஸ்டம்ஸ் நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்றீங்களோ அதுல பாதி எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு தாமரல் வெங்கடாச்சி. சரின்னு ஒப்புக்கிட்டு அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சப்புறம் அவருங்க ஹேண்ட் அவுட் பண்ணி அந்த ஃபிர்மான் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம். ஃபிர்மான்ங்கிறது தெலுங்குல பாத்தீங்கன்னா பிரமாணம்னு சொல்றாங்க, இதை பிரமாண பத்திரம்னு நம்மளும் சொல்றோம் இல்லையா, அது அதைத்தான் ஃபிர்மான் சொல்றோம். அது ஃபிர்மான்ல இருந்து பிரமாணம் வந்ததா, பிரமாணத்திலிருந்து ஃபிர்மான் வந்ததா தெரியும், சரியா தெரியல, வாட் எவர் இட் இஸ். அதை கிராண்ட்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. அந்த கிராண்ட் தாமரல வெங்கடாத்திரி நாயக் இந்த இடத்தை ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கறதாக சொல்லி எழுதப்பட்ட ஒரு பத்திரம். அந்த பத்திரம் எழுதப்பட்ட நாள், அதாவது வெங்கடாத்திரி சைன் பண்ண நாள் வந்து 22 August 1639. அதனால்தான் இன்னும் மெட்ராஸ் பட்டினத்துடைய பிறந்த வருடம் 1639 August 22.